ஹரே கிருஷ்ணா. இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமோதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ணன் உள்ள முன்னேற்ற அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஸோ இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இங்கே நம்ம பார்க்குற ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். வீதராக பயக்ரோதா மன்மயா மாமுபாஷுதா பகவோ ஞான தபசா பூதாமத் பாவமாகதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சரணடைந்து பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன்பு தூய்மையடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாகினர். ஹரே கிருஷ்ணன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு யார் ஒருத்தர் வந்து பகவானை ரொம்ப சுலபமாக அடைய முடியும், யார் ஒருத்தர் ரொம்ப சுலபமாக பகவானை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பற்றுதல், பயம், கோபம், வீதராக பயக்ரோதா. பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன்பு தூய்மையடைந்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். பகவான் மேலே திவ்யமான அன்பு நமக்கு கிடைக்கணும், நம்ம தூய்மை அடையணும்னா முதல்ல இதிலிருந்து விடுபடணும். இந்த பற்றுதல், பயம், கோபம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா யார் ஒருத்தர் வந்து ஜட உலகத்தில் ரொம்ப பற்றுதலாக இருக்காங்களோ, ஜட உலக விஷயங்களில் புலன்பத்தில் பற்றுதலாக இருக்கிறவங்க, புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க, அவங்க வந்து பகவானுடைய லீலைகளை கேட்குறதுலையோ இல்லை பகவானுடைய லீலைகளில் பகவான் மேலே அன்பு செலுத்துறதுலையோ ரொம்ப ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜட புலன்பலத்தில் மூழ்கி போயிருக்காங்க. அந்த மாதிரி ஜட புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க அப்புறம் எப்படி பயத்தில் வாழ்கிறவங்க அடுத்து என்ன நடக்கும்? நான் பகவானுடைய கருணை, பகவான் மேலே உள்ள அன்பு இல்லாமல், பகவானுடைய கருணையை தெரிஞ்சிக்காமல், பகவானை சரணடையாமல் எப்பவும் பௌதிகத்திலே செயல்பட்டுருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், என்னுடைய சமுதாயம் என்னாகும், நான் இறந்ததுக்கப்புறம் என் குழந்தைங்க என்னவாங்க, என்னுடைய எதிர்காலம் என்னாகும், இந்த மாதிரி எப்பவுமே பயத்தில் வாழ்வாங்க. அப்புறம் கோபம், சிலப்போ அவங்க விருப்பப்படுறது நடக்கலைன்னா கோபம் வரும். சில பொருள்கள் மேலே பட்டுதல் வைப்பாங்க, சில அடையும் முயற்சி பண்ணுவாங்க, அது நடைபெறாதப்போ தன்னுடைய பௌதிக திட்டங்கள் நிறைவேறாதப்போ கோபமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பற்றுதல், பயம், கோபம் இந்த மூன்றும் தான் வந்து நம்முடைய கட்டுண்ட வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமாக அமையுது. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே அதை மேற்கோள் காண்கிறார். பற்றுதல், பயம், கோபம் இந்த மூன்றிலிருந்து விடுபட்டிருக்கிறவங்க அவங்க தான் வந்து கிருஷ்ணன் உள்ள முன்னேற்றம் அடைய முடியும். இப்போ இந்த மூன்றிலிருந்து எப்படி நம்ம விடுபட முடியும், எதனால் இந்த மூன்றில் நம்ம செயல்படுறோம், எதனால் நமக்கு பற்றுதல் ஏற்படுது, எதனால் நமக்கு பயம், எதனால் நமக்கு கோபம் அப்படின்னா இந்த மூன்றுமே வந்து ரஜோகுணத்தினால் விளையக்கூடியது. ரஜோ காமேஷ குரோதேச ரஜோகுண சமுத்பவகா. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அர்ஜுனா காமம் கோபம் இந்த ரெண்டுமே வந்து ரஜோகுணத்தில் முதலால் ஏற்படக்கூடியது. ஸோ நம்ம இந்த உலகத்தில் பிறந்த உடனே ஜீவாத்மா வந்து மூன்று குணத்தில் பிடிக்கப்படுறதா கிருஷ்ணர் பகவத்தில் சொல்கிறார். தெய்வீ ஏஷா குணமை மம மாயா துரத்தியயா. என்னுடைய மாயை வந்து வெல்வது ரொம்ப அரிது, ரொம்ப கடினமானது. மம மாயா கிருஷ்ணருடைய மாயா, கிருஷ்ணருடைய மாயா சக்தி வந்து வெல்றதுக்கு ரொம்ப கடினமானது. இப்போ எப்படி வெல்ல முடியும், மாமேவே பிரபத்தியந்தே, யார் என்னை சரணடைகிறார்களோ மாயாமே தான் தரந்திதே, அவங்க இந்த மாயா சக்தியை வெல்ல முடியும். ஸோ யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவை சரணடைகிறாங்களோ, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை நாம் சரணடைந்தோமே ஆனால் அது ஒன்று தான் ஒரே வழி, இதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை நான் சரணடையணும், நாம் சரணடையணும். ஸோ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சரணடைகிறதுக்கு நமக்கு தகுதி வேணும் இல்லையா? ஸோ எப்படி நம்ம கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை சரணடைகிறது? இப்போ கிருஷ்ணா நம்ம முன்னாடி இல்லை, கிருஷ்ணா வந்து விக்கிரக ரூபத்தில் முன்னாடி இருக்கார். ஜெகநாதர், நரசிங்கர், பலராமர், கௌரணி தாய் இந்த மாதிரி விக்கிரக ரூபத்தில் இருக்கார். இப்போ அந்த விக்கிரகங்களை நம்ம சரணடையணும் இல்லை பகவானை சரணடையணும்னா அதுக்கு வந்து பக்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பக்தருடைய கருணை இல்லாமல் நம்ம பகவானை சரணடைய முடியாது. நம்ம வந்து பௌதியத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலே நமக்கு பக்தருடைய சங்கம் இருந்தால் தான். ஸோ பக்தருடைய சங்கம் தூய வைஷ்ணவர், ஆன்மீக குரு. ஆன்மீக குருவுடைய ஆசீர்வாதம், அவருடைய கருணை, ஆன்மீக குருடைய கருணை இருந்தால் தான், ஆச்சாரியருடைய கருணை இருந்தால் தான், பக்தருடைய கருணை இருந்தால் தான் நம்ம வந்துட்டு பகவானை அடைய முடியும், பகவானை புரிஞ்சிக்க முடியும். பகவானுடைய லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய செயல்கள் இதெல்லாம் எவ்வளோ திவ்யமானது, எவ்வளோ உன்னதமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிரபுபார் மாதிரி ஆச்சாரியுடைய கருணை இருக்கும். அதனால் அந்த நேற்று ஸ்லோகத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா. அர்ஜுனன் சொல்கிறாரு, கிருஷ்ணா சொல்கிறாரு அர்ஜுன் இடத்துல, அர்ஜுனா யார் ஒருத்தர் வந்து இவருடைய பிறப்பு செயல்கள் லீலைகள் இதெல்லாம் திவ்யமானதுன்னு கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, சொல்கிறாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ உள்ளபடி, அவங்க இந்த உடலை விட்டதும் என்னை வந்து அடைவாங்க, திரும்பவும் இந்த ஜட உலகத்தில் அவங்க பெரிய எடுக்கிறது இல்லை. ஸோ ஜட உலகம்னாலே அது முக்குணத்தில் செயல்படக்கூடியது தான். ஸோ கிருஷ்ணருடைய உலகம் மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ணாவுடைய உலகம் வந்து ஆத்மீகமானது, அங்கே வந்து எல்லா செயல்களுமே ஆன்மீகமானது, எல்லா ஜீவராசியும் ஆன்மீகமானவங்க. ஸோ அதனால தான் நம்ம போன உபன்யாசத்தில் வந்து தாமோதர் லீலையை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உணர்வு இருந்துன்னு பார்த்தோம். அந்த பால் பொங்கக்கூடிய பாலுக்கு கிருஷ்ணர் மேலே உணர்வு இருந்தது. அதனால் அந்த பால் வந்து கிருஷ்ணர் என்ன பருகலைன்னா நான் இந்த உயிரோடு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பால் வந்து அந்த உடலை விட தயாராக இருந்தது. அதே போல் யசோதா தலையில் அந்த மாலதி மலர்கள், நான் வந்து யசோதா கிருஷ்ணரை வந்து இப்போ தண்டிக்க போகிறாங்க அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தலையிலேருந்து கீழே விழுகுது இல்லையா. அப்போ ஆத்மீக லோகத்தில் வந்துட்டு எல்லாமே ஆன்மீகமானது. அங்கே இருக்கிற மலர்கள், கொடிகள், பூக்கள், பால், அங்கே இருக்கிற மணி, அங்கே இருக்கிற பெல்லு, எல்லாமே ஆன்மீகமானது. அங்கே எதுவுமே பௌத்திகமானது இல்லை. ஸோ கிருஷ்ணரோட உலகம் முழுக்க முழுக்க ஆன்மீகமானது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய உலகம் ஜட உலகம், இங்கே பௌதிகமானது, முக்குணங்களால் செயல்படக்கூடியது. அப்போ இது நம்மளிருந்து விடுபடணும்னா நம்ம வந்து தூய வைஷ்ணவர்களை சரணடையணும். ஸோ அதுதான் அந்த ஒரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தளவுக்கு நம்ம வைஷ்ணவர்களை சரணடைகிறோமோ, எந்தளவுக்கு நம்ம ஆன்மீக குருவை சரணடைகிறோமோ, எந்தளவுக்கு நம்ம வைஷ்ணவருடைய வழிகாட்டுதலில் கிருஷ்ண பக்தருடைய வழிகாட்டுதலில் செயல்படுறோமோ, அப்போ ரொம்ப சுலபமாக வந்துட்டு நம்ம பகவானுடைய பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த பயம் கோபம் எத்திலிருந்து விடுபட முடியும். ஏன்னா ஒரு வைஷ்ணவருக்கு பயம் கிடையாது இல்லையா. நம்ம பிரஹலாத் மகாராஜோடைய சரித்திரம் பார்த்தோம். பிரஹலாத் மகாராஜுக்கு பயமே இல்லை, எது மேலேயும் அவர் முழுக்க முழுக்க பகவான் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதே மாதிரி தான் பிருந்தாவனத்தில் கோபர்கள் கோபிகைகள், அவங்க கிருஷ்ணர் பகவான் கூட தெரியாது, ஆனால் அவங்க கிருஷ்ண மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஓரொரு அசுரங்களும் வந்து கிருஷ்ணரை வதம் செய்ய வரும்போது அந்த பசங்கள்லாம் வந்து கிருஷ்ணரை முழுமையாக நம்பினாங்க. கிருஷ்ணா வந்து எங்களை காப்பாற்றுவார், அந்த கிருஷ்ணர் வந்து காட்டு தீயை ஒழுங்கும் போதும் சரி, தேனுகாசுரனை வதம் செய்யும் போதும் சரி, அகாசுரனை வதம் செய்யும் போதும் சரி, இந்த கோபர்கள்லாம் வந்துட்டு இந்த ஆயர்குல சிறுவர்கள்லாம் கிருஷ்ணர் மேலே முழு நம்பிக்கை முழு அன்போடு முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ண முழு நம்பிக்கையோடு கிருஷ்ணா தன்னை காப்பாற்றுவார், இந்த நாசக்கார மலையிலேருந்து கிருஷ்ணா தன்னை காப்பாற்றுவார் நம்பினாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை கொலையாக பிடிச்சார். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு கோவர்த்தன மலையை கொலையாக பிடிச்சி எல்லாரையும் ரட்சித்தார், காப்பாற்றினார். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே எந்தளவுக்கு நம்ம அன்பு செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கிருஷ்ணர்களை முன்னேற்றம் அடைவோம். அந்த கிருஷ்ணன் மேலே அன்பு, கிருஷ்ணரை நமக்கு கொடுக்கூடிய வைஷ்ணவர் தான். ஸோ அதனால தான் பக்தி வினோத் தாக்கர் ரொம்ப அழகாக பாடுறார், கிருஷ்ணா சேத்துமாரா கிருஷ்ணா திதே பாரோ தாய் தவ பாய்ச்சே பாய்ச்சே, ஓக வைஷ்ணவ தாக்கூரா தயாரசாகரா ஏதாசி கருணா கோரி. ஓ வைஷ்ணவ தாக்குரரே, கருணை கடலே, இந்த தாசன் மேலே கருணை கொள்ளுங்க. கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணருக்கு நீங்கள் பிரியமானவர், கிருஷ்ணா உங்களுடையவர், அதனால் நான் வெறுமனே உங்கள் பின்னாடி அழுது அழுது ஓடி வரேன், கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க. ஸோ ஒரு வைஷ்ணவர் தான் வந்து நமக்கு கிருஷ்ணர் கொடுக்க முடியும். ஸோ இந்த தாமோதர லீலையும் அதுதான் நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த தாமோதர லீலை வந்து நம்ம இந்த தாமோதர மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம ரொம்ப அன்பாக கிருஷ்ணருக்கு வந்து நெய்தீபம் ஏற்றி கிருஷ்ணர் வழிபாடு பண்ணி அவருடைய கீர்த்தனங்கள் தாமோதர அஷ்டங்கள்லாம் பாடி ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணர் மேலே அன்பு செய்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தாமோதர ஆரத்தி செய்யும் பொழுது, தாமோதர அஷ்டங்கள் பாடும்பொழுது, கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கும்பொழுது, கிருஷ்ணாவுடைய லீலைகளை பேசும்பொழுது, மற்ற பக்தர்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, எல்லாரும் கிருஷ்ணருக்கு நெய்தீபம் காமிக்கணும் அந்த சேவையில் ஈடுபடுத்தும் போது நமக்கு ரொம்ப பேரானந்தம் கிடைக்குது. காரணம் என்னென்னா அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது. ஸோ கிருஷ்ணனுடைய சேவையில் நம்ம ஈடுபடும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. நம்மளால் நாலு பேர் கிருஷ்ணருக்கு நெய்தீபம் காமிக்கும்போது அந்த ஆனந்தம் இன்னும் அதிகரிக்குது. இதுதான் கிருஷ்ண பக்தி, இதுதான் சைத்தன்மாவுடைய இயக்கம். இந்த சைத்தன்மாவுடைய இயக்கம் வந்து சில பிரபுபாட இயக்கத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், குறையாது. சிலப்போ நம்ம நம்மகிட்ட உள்ள பணம் வந்து யாருக்கா கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அடுத்தவங்க கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட குறையும், செல்வம் குறையும். ஆனால் இந்த பக்திங்கிற செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது அதிகரிக்கும், பெருகும். ஸோ இதுதான் பக்தியினுடைய தாத்பரியம். இப்போ யசோதா மாதா வந்துட்டு, யசோதா அம்மா வந்து எப்படியாவது இந்த குழந்தை கிருஷ்ணரை வந்து தண்டிக்கணும், அவர் வெண்ணெய் திருடினால் வெண்ணெய் வந்து தயிர் தாளியில் வெண்ணெய் தாளியெல்லாம் உடச்சி வெண்ணெயில எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த குட்டி பையன் கிருஷ்ணா வந்துட்டு இவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுறான் அப்படின்னு கிருஷ்ணரை வந்துட்டு ஒரு கையில் பெரம்பெடுத்துட்டு யசோதா கிருஷ்ணரை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ கிருஷ்ணா வந்துட்டு கிருஷ்ணாவை கண்டிக்க போகும்போது கிருஷ்ணா பயந்து அழுகிறார். அழுகும்போது அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர்லாம் வந்து அந்த கண்மையெல்லாம் கரையுது. ஸோ கிருஷ்ணா யசோதா மாதாவை கண்டவொடனே பயந்துக்கிறார், அப்புறம் அழகிறார். முதல்ல கிருஷ்ணா கோபம் வந்தது, கிருஷ்ணா வந்துட்டு யசோதா மாதா வந்து தனக்கு பால் கொடுக்க மாட்டார்னு சொன்னோன்னு கிருஷ்ணா பால் கொடுக்காம அவர் கீழே விட்டுட்டு போனதுனால கிருஷ்ணா கோபம் வந்து இந்த தயிர் பானை வெண்ணெய் தாழியெல்லாம் உடைச்சார். இந்த கோபம் வந்து ரஜோகுணத்தினால் ஏற்பட்டதில்லை, இந்த கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு வந்த கோபம் வந்து யசோதா மேலே உள்ள அன்பு, யசோதா கிட்ட செய்யக்கூடிய அன்பு பரிமாற்றம், இது ஆத்மீகமான கோபம். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு பயம் வந்தது, யசோதா கண்டு பயந்தார். பயஸ்வரூபமே கிருஷ்ணனுடைய நாமத்தை கண்டு பயக்கும்போது யசோதையை கண்டு கிருஷ்ணர் பயந்துக்கிறாருன்னா அதுவும் வந்து கிருஷ்ணா வந்து யசோதாட்ட கிருஷ்ணர் வந்து யசோதா மாதாட்ட வெளிப்படுத்தக்கூடிய அன்பு பரிமாற்றம். ஸோ யசோதா மாதா கிருஷ்ணரை தன் குழந்தையாக பாவிக்கிறாங்க. கிருஷ்ணரும் ஒரு சாதாரண குழந்தைய போல் யசோதாட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. எப்படி நம்ம வீட்டில் இந்த குழந்தைகள்லாம் வந்து தப்பு பண்ணும்போது ஏதாவது அம்மா ஏதாவது கொடுக்கல அந்த குழந்தைக்கு கோபம் வருது, இன்னும் அம்மா வந்து அடிக்க வரும்போது இல்லை திட்ட வரும்போது அந்த குழந்தைக்கு அழுக வருது, பயம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குழந்தைய போல் ஒரு சாதாரண குழந்தை என்னென்ன ரசங்களெல்லாம் வெளிப்படுத்துமோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக அளவிட முடியாத அளவுக்கு கிருஷ்ணர் வந்து யசோதா இடத்துல யசோதா மாதா இடத்துல வெளிப்படுத்தினார். இப்போ யசோதா மாதா என்ன பண்ணாங்க, இந்த கிருஷ்ணர் அழுகும்போது யசோதாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகு. ஸோ இந்த பையனை அடிக்கணுமா, அந்த பையனை நம்ம மிரட்டணுமா, தண்டிக்கணுமா, வேணான்னு பரம்பு கீழே போட்டுறாங்க, கம்பு கீழே போட்டுறாங்க. ஆனாலும் இந்த குழந்தையுடைய சுட்டித்தனம் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் தொடர்ந்து இவன் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு யசோதா வந்து இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சு ஒரு கட்டி போட்டலாம், கட்டி போட்டு வச்சு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க முடியும், இல்லாட்டி இவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வீட்டில் கூட பார்த்தோம், நம்ம வீட்டில் குழந்தை வந்து அம்மா பின்னாடியே இருக்கும், கை குழந்தை வந்துட்டு அம்மா வேலை செய்ய விடாமல் புடவை பிடிச்சிட்டே இருக்கும், அழுகும் எடுத்து கையில் வச்சுட்டே இருக்கணும். சில நேரங்களில் அம்மா என்ன பண்ண குழந்தைய கட்டி போட்டுருவாங்க, நம்ம வீட்டிலே பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம குழந்தைய கட்டி போட்டு தான் நம்ம வேலை செய்ய வேண்டியது. ஸோ இந்த லீலைகள்லாம் வந்துட்டு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து ரொம்ப அற்புதமாக அது தெய்வீகமாக நிகழ்த்தினார். ஸோ யசோதா மாதா என்ன பண்ணாங்க, இந்த குழந்தை வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு உரலில் கட்டி போடலாம், அங்கே இருக்கிற உரலில் கட்டி போடுறதுக்கு கயிறு எடுத்துகிட்டு வராங்க. கயிறு எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணருடைய வயிற்றில் கட்டும்பொழுது ரெண்டு அங்குலும் பத்தலை. யசோதா மாதா நினச்சா கிட்ட அது கயிறு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டு திரும்ப கட்டும்போது திரும்ப ரெண்டு அங்குலும் பத்தலை. இப்படி வீட்டில் உள்ள கயிறெல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு கட்டுறாங்க, ரெண்டு அங்குலோ பத்த மாட்டேங்குது. யசோதா மாதா ஒரே ஆச்சரியம், கிடையாது என் குழந்தை ஏன் இவனை கட்ட முடியல, என்னால் நான் எல்லா கயிறு எடுத்துகிட்டு வந்து கட்டுறேன் ஏன் பத்த மாட்டேங்குது. ஆனாலும் யசோதா மாதா விடுற மாதிரி இல்லை, நீங்கள் இவனை கட்டி போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள கயிறெல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு கட்டினா ரெண்டு அங்குலோ பத்த மாட்டேங்குது. ஸோ யசோதா ரொம்ப களைச்சி போயிடுறாங்க, யசோதா மாதா ரொம்ப களைச்சி போய் வேர்வையெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாயிடுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள கோபிகள்லாம் வராங்க, மற்ற கோபிகள்லாம் வந்து யசோதா மாதாவை பார்த்தோன்னே யசோதாம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க. இப்போ யசோதாம்மா சொல்கிறாங்க, இந்த பையனை என்னால் கட்டி போடவே முடியல, நான் வீட்டில் உள்ள கயிறெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் கட்ட முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோபிகள்லாம் சொல்கிறாங்க, இரு கொஞ்சம் பொறு, எங்கள் வீட்டில் நாங்களும் கயிறு எடுத்துன்னு வரோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கயிறெல்லாம் எடுத்துன்னு வராங்க. ஸோ அந்த ஆத்மீக லோகத்தில் நம்ம ஏற்கனவே நேற்று பேசிட்டு இருந்தோம், ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்மீக லோகத்தில் எல்லாமே ஆன்மீகமானது. ஸோ அங்கே கயிறுக்கும் ஆன்மீகம், அந்த கயிறும் ஆன்மீகமானது தான். இப்போ கயிறு என்ன நினச்சது, கிருஷ்ணாவுடைய வீட்டில் இருக்கிற கயிறுலாம் ஒரு கயிறு மட்டும் போய் கிருஷ்ணருடைய தாமரை போன்ற அந்த நாபியில் அந்த கிருஷ்ணருடைய இடுப்பில் கட்டும்போது அது என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், இப்போ நானும் போகக்கூடாதா, நானும் கிருஷ்ணாவுடைய அந்த நாபியில் படக்கூடாதா அப்படின்னு கயிறு ஆசைப்படுது. அப்போ வீட்டில் உள்ள கயிறெல்லாம் எடுத்து யசோதா கட்டும்போது அந்த ஒரு ஒரு கயிறுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா கயிறுகளும் அங்கே வந்து சேர்ந்துக்குது, கிருஷ்ணருடைய இடுப்பில் கட்டி நானும் கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபட்டு பேரானந்தம் அடையணும். ஸோ இப்படி ஆத்மீக லோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் அங்கே இருக்கிற சின்ன புல் பூச்சி புழுக்கள் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் பறவைகள் எல்லாத்துக்குமே ஆன்மீகமானவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பகவான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த கயிறுகள்லாம் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ள கோபிகளோட கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சேர்த்து சேர்த்து கட்டினாலும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு அங்குலும் பத்தலை. யசோதாவுக்கு ரொம்ப சோர்வாயிருது. இப்போ கிருஷ்ணா பார்க்குறாரு, சரி பாவம் நீ யசோதா அம்மா வந்து நீ கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம மாட்டிக்குமே, மாட்டினா யசோதா அம்மா என்னதான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து தன்னை அனுமதிக்கிறார். ஸோ இது ரொம்ப அற்புதமான தத்துவம். இந்த இடத்துல நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த ரெண்டு அங்குலம் ஏன் பத்தாமல் போச்சு, அந்த ரெண்டு அங்குலம் என்னது அப்படின்னா, ஒன்று வந்து யசோதா மாதாவோட விடாமுயற்சி. யசோதா அம்மா வந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது அந்த குழந்தைய கட்டி போடணும். ஸோ தொடர்ந்து விடாமுயற்சி. இன்னொன்று கிருஷ்ணருடைய கருணை. ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், யசோதா மாதாவுடைய விடாமுயற்சியை பார்த்தார், தென் கருணை கொடுத்தார். அதே போல தான் பக்தி தூண்டில் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தால் தான் கிருஷ்ணாவுடைய கருணை நம்ம கிடைக்கும். எப்பவுமே வந்து நம்ம எளிமையாக கிருஷ்ணாவுடைய கருணையை பெறணும்னு நினைக்கூடாது, நான் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சுலபமாக வந்து கிருஷ்ணாவுடைய கருணையை பெறணும்னு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறோமோ, எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம கஷ்டம் வரலாம், நம்மளை எல்லோரும் அவமானப்படுத்தலாம், இல்லை நம்ம வந்து ரொம்ப மோசமான நிலையில் நடத்தப்படலாம், நமக்கு விருப்பு வரலாம், வெறுப்பு வரலாம், நமக்கு நஷ்டம் எது வேணாலும் ஏற்படலாம், இந்த உலகமே நமக்கு எதிராகிடலாம். எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியாக எவ்வளவு தடசல்கள் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக நம்ம பக்தி தொழில் ஈடுபட்டுட்டே இருந்தோம்னா கட்டாயம் கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணா நம்ம மேலே அன்பு செய்வார், கருணை செய்வார்ங்கிறது இந்த ஒரு அற்புதமான லேலை மூலமாக கிருஷ்ணா நமக்கு அறிவுறுத்துகிறார். ஸோ இந்த மாதிரி யசோதா மாதா தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால கிருஷ்ணா தன்னுடைய கருணையை கொடுத்தாங்க. யசோதா கிருஷ்ணா வந்து யாராலும் வெல்ல முடியாதவர். அஜிதானா கிருஷ்ணா வந்து யாராலும் வெல்ல முடியாதவர். அந்த யாராலும் வெல்ல முடியாதவர் அன்னை யசோதையின் அன்புனால் கட்டப்பட்டார். ஸோ யசோதா வந்து கயிறால் கட்டலை, அன்புனால் கிருஷ்ணரை கட்டினார். யசோ பக்தருடைய அன்புனா அன்புல பகவான் ஜெயிச்சிடுறாங்க, பகவானை ஜெயிச்சிடுறாங்க. ஸோ பகவானை யாராலும் ஜெயிக்க முடியாது, பக்தன் அன்புனால பகவானை ஜெயிச்சிடுறார். ஸோ யசோதா மாதா வந்து தன்னுடைய அன்புனால கிருஷ்ணாவை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கிருஷ்ணாவை கட்டிடுறாங்க. ஸோ கிருஷ்ணாவை கட்டி போட்டுட்டு யசோதா மாதா வந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு இப்போ என்னை கட்டி போட்டால் மட்டும் நான் சும்மா இருந்துருவேனா, இதோ பார் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மேலும் ஒரு அற்புதமான லீலையை பண்ணுறார். அற்புதமான லீலை. கிருஷ்ணா வந்து அந்த மர உருளை இடுப்பில் கட்டி போட்டு அந்த உருளை மெல்ல மெல்ல இழுத்துட்டே வர்றார். இழுத்துட்டே வந்து அவங்க வீட்டு முற்றத்தில் வந்து ரெண்டு பெரிய அர்ஜுன மரங்கள், பிரம்மாண்டமான அர்ஜுன மரங்கள் நிற்கிது. ஸோ கிருஷ்ணா அதை பார்த்தோன்னே புரிஞ்சிருந்தது, இந்த அர்ஜுன மரங்கள் யார், இவங்க இதுக்காக என் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத கிருஷ்ணா புரிஞ்சுட்டு அப்படி மெல்ல மெல்ல அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. ஸோ கிருஷ்ணா நினைவு கூர்றார், அந்த அர்ஜுன மரங்கள் எப்படி அங்கே வந்தது, இது வந்து என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தன் நாரதமுனியுடைய கருணையினால் அவர் சபிக்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு கருணை கொடுத்துருக்காரு. அந்த கருணை மூலமாக தான் இவங்க என்னுடைய வீட்டு முற்றத்தில் மரமாக நிற்கிறாங்க, இப்போ நான் அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்துட்டு அவங்களை சாபவிமோசனம் கொடுக்கறதுக்காக, அவங்கள விடுவிக்கிறதுக்காக ரெண்டு மரங்களுக்கு நடுவில் கிருஷ்ணா வந்து தன் உரலை எழுத்துட்டே போகிறார். இந்த ரெண்டு அர்ஜுன மரங்கள் வந்துட்டு குபேரனுடைய பசங்க. குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபர், தேவலோகத்தில் செல்வத்துக்கு அதிபர் குபேரன். இந்த குபேரனுடைய ரெண்டு பசங்க நலகுபேரன் மணிக்ரீவன், இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு மிக உயர்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் தேவலோகத்தில் பிறந்தார். குபேரனுடைய பசங்க பார்த்துங்க, குபேரனுடைய பசங்க நான் கேட்க வேணும், எவ்வளோ வசதி வாய்ந்தவங்க. இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பற்றுதல் பயம் கோபம், பற்றுதல் பயம் கோபத்துலேருந்து யார் விடுபட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு பக்தி தொண்டில் உறுதியாக இருக்க முடியும், அவங்க தான் வந்து பகவானை அடைய முடியும். ஆனால் இந்த நலக்குவேரன் மணிக்ரீவன் மிக உயர்ந்த செல்வந்த குலத்தில் பிறந்திருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பௌதிகத்தில் மூழ்கி போயிருந்தாங்க, பௌதிக புலன்பத்தில் பற்றுதல் அதிகம், நல்லா குடிச்சிருந்தாங்க, நல்ல சோமபானம்லாம் மதுபானங்களை குடித்து ரொம்ப போதையில் இருந்தாங்க அவங்க. அப்படி கண்கள்லாம் திருகி தலை சுற்றி பயங்கரமான போதையில் இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ அதனால் போதையில் இருந்து குறிப்பாகவே ரொம்ப செல்வந்தம், ரொம்ப செல்வம் இருந்ததுன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது, நமக்கு அகங்காரம் கர்வம் கோபம் அட்டாச்மெண்ட் இது பௌதிக விஷயத்தில் பற்றுதல் புலன்பு அனுபவிக்கிற என்ன இதெல்லாம் வந்து இயல்பாகவே ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஏன்னா உயர்ந்த அதிக செல்வம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஜென்ம ஐஸ்வர்ய சுதர்ஷி வீர் ஏதமாதம பத்மான், உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப படித்தவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு பக்தி தொண்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் எல்லாமே படிச்சிருக்கேன், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கணும், நான் ஏன் கடவுள்கிட்ட போகணும், நான் ஏன் கிருஷ்ணாண்ட போகணும், எங்களுக்கு அது நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஏழ்மைங்கிறது ஏழ்மையோ இல்லை வறுமையிலையோ இல்லை நடுத்தர குடும்பத்திலையோ பிறக்கிறது ரொம்ப பாக்கிய பண்ணு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை அவங்களால எளிமையாக புரிஞ்சிக்க முடியும், அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும், அடுத்தவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அது வந்து அது தானும் அனுபவிச்சிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ஏதாவது வலி ஏற்பட்டாலோ, நமக்கு உடலில் ஏதாவது வேதனை ஏற்பட்டாலோ, இது போல தான் மற்றவங்களுக்கு இருக்குங்கிற உணர்வு வந்து இயல்பாகவே ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஏழ்மைங்கிறது ஒரு வகையில் வரப்பிரசாதம்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப சுலபமாக அவங்க வந்து தர்மத்தின் வழியில் நடப்பாங்க, ரொம்ப சுலபமாக அவங்க வந்து பக்தி பாதையில் முன்னேற்றம் அடைவாங்க, ஆனால் ரொம்ப வசதியாக இருக்கிறது ஒரு வகையில் சாபமும் கூட. ஸோ இந்த குபேரனுடைய பசங்க ரொம்ப வசதியாக இருந்ததுனால இந்த பௌதிக பற்றுதல் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு, அவங்க வந்து ரஜோகுணத்திலையும் தம்ம குணத்திலும் உந்துதல் ஏற்பட்டு பௌதிக பற்றுதலால் மூழ்கி போய் ரொம்ப புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க. அவங்க வந்து தேவலோகத்தில் வந்து மாந்தாகினி கங்கா, இந்த மாந்தாகினி கங்கா நதியில் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு நிர்வாணத்தோட நிறைய பெண்களோட தேவமங்கு அப்சரஸோடு வந்துட்டு அங்கே நீராடுறாங்க. இந்த பெண்கள்லாம் ஆடை எதுவும் போடாமல் இந்த பெண் யானைகள் கூட்டத்தோடு ஆண் யானையை உள்ளே இறங்கி ஜலக்கீடை பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த பெண் யானைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வர ஆண் யானை என்ன பண்ணுன்னா தண்ணீர் எடுத்து அவங்களும் பீச்சி அடித்து விளையாடும், பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி பெண் யானைகள் புடையசோல் ஆண் யானை எப்படி ஒரு நதியில் இறங்கி நீராடுமோ அது போல் வந்து இந்த நலக்குவேரனும் மணிக்கிரியனும் நல்லா குடிச்சிட்டு பயங்கரமான போதையில் அந்த பெண்களோடு அப்படியே நதியில் உல்லாசமாக விளையாடிட்டுருக்கிறாங்க. யார், நலக்குவேரன் மணிக்கிரீவன். அப்போ அந்த சமயம் அந்த வழியாக வந்து நாரதமுனிவர் வரார். ஸோ நாரதமுனிவர் வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமானவர், எல்லா தெய்வீகமான குணம் உள்ளவர், பகவானுடைய பக்தர்களையே மிக உயர்ந்தவர், மிக தூய்மையானவர். ஸோ நாரதமுனிவர் மாதிரி பக்தர்கள் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். மாமியோ அபிவச்சாரேன பக்தியோகேனத சேவையை சகுணான் சமதியை தான் பிரம்மபூயாய கல்பதேன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ண பக்தர் வந்துட்டு நாரதமுனி மாதிரி ஒரு தூய வைஷ்ணவர்கள் முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். அவங்க மூணு குணத்தையும் கடந்து உன்னதமான நிலையில பிரம்மபூத நிலையில அதாவது பகவான் மேல உள்ள தூய்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கணுங்க. யாரெல்லாம் நாரத முனி மாதிரி பக்தர்கள். ஸோ அவங்கள பார்க்கறது, அவங்களை சேவிக்கிறது, அவங்கள தரிசனம் பண்ணுறது, அவங்கள பார்க்கறதே ரொம்ப பாக்கியமாக கருதுறோம். வைஷ்ணவர்கள் வந்துட்டு நாரதன் மாதிரி பக்தர்களை பார்க்கறதுனாலே வந்து ரொம்ப விசேஷ தன்மை வாய்ந்தது. இந்த பகவானே வந்து இந்த லீலை மூலமாக நலுக்குவனுக்கும் மணிக்கிரனுக்கும் எடுத்து உரைக்கிறாரு. நாரத முனிவர் மாதிரி பக்தர்கள் எவ்வளோ கருணை வாய்ந்தவங்க. ஸோ நாரதர் வந்துட்டு அந்த வழியாக வரும்போது இந்த நலகுவீரன் மணிக்கிரீவன் வந்துட்டு போதையில் வந்து நாரதருக்கு மரியாதை செலுத்தாமல் அவங்க குழி போதையில் பெண்களோடு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நாரத முனிவரை பார்த்தோன்னே அந்த பெண்கள்லாம் வந்து தங்களை ஆடைகள் எடுத்து தங்களை உடலை மறைச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப போதையில் இருந்ததுனால இந்த நலகுவீரன் மணிக்கிரீவனும் நாரதருக்கு சரியான மரியாதை செலுத்தலை. ஒரு வைஷ்ணவர் வந்து மரியாதை எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் அதே சமயம் ஒரு வைஷ்ணவர் வந்துட்டு ரொம்ப கருணை உள்ளவர். ஸோ இந்த நலகுவீரன் மணிக்கிரீவனுடைய பிறப்பை எண்ணி நாரத முனிவர் வருத்தப்பட்டார். இவங்க மிக உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, ஆனால் ஒரு வைஷ்ணவருக்கு ஒரு பிராமணருக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் கூட தெரியல அவங்களுக்கு. இவங்க ரொம்ப போதையில் தான் இந்த உடல் நான் தான் இதை அனுபவிப்பாளன் நினச்சி அறியாமையில் ரஜோகுணத்தில் உந்துதலால் தம்ம குணத்தினால இவங்க வந்து இப்படி புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு இவங்க தன்னுடைய கருணையை கொடுக்கணும். ஸோ நாரத முனிவர் வந்து தனக்கு மரியாதை எதிர்பார்க்கல, அதே சமயத்தில் அவங்க வந்து அறியாமையிலிருந்து அவங்களை விடுவிக்கணும். எல்லாத்துக்கு மேலே அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கணும். ஸோ பகவானுடைய கருணை இல்லாதனால தான், பகவானை தரிசிக்காதனால தான் இவங்க இப்படி குழம்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் அவங்க மேலே தன்னுடைய கருணையை செலுத்துறார். ஸோ நாரதர் முனிவர் மாதிரி உள்ள பக்தருடைய சாபம் கூட அவரு கருணை தான். ஸோ நாரதர் என்ன பண்ணார், இவங்க ரெண்டு பேருடைய நிலைமையை பார்த்து இவங்க ஆடை எதுவும் போடாமல் குடித்து மயக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க ஒரு மர உடலுக்கு போகட்டும், ரெண்டு பேரும் மரமாக போகட்டும்னு சபிக்கிறார். ஸோ மரமாக போகட்டும் சபிச்சா கூட அவருடைய சாபத்தினுடைய விசேஷ தன்மை என்னென்னா, அவங்க கிருஷ்ணர் லீலை பண்ணக்கூடிய விருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய யசோதா வீட்டு முன்னாடி, யசோதா மாதா வீட்டு முன்னாடி ரெண்டு பெரிய மரங்களாக நிற்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா தன்னுடைய பக்தனான நாரதருடைய கருணையை உணர்ந்து இவங்களுக்கு ரெண்டு பேரையும் விடுவிக்கணும், தன்னுடைய பக்தன் நாரதருடைய சாபத்தினால்தான் இவங்க தான் ரெண்டு பெரிய மரமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன பண்ணார், அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த உரலோட தவழ்ந்து போய் அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் போகிறார். ஸோ ரெண்டு மரங்களுக்கு நடுவில் போகும்போது உரல் மாட்டிக்குது, கிருஷ்ணா அந்த பக்கம் இழுத்து போகும்போது ரெண்டு மரங்களும் தார்னு முறிஞ்சு மேலே இருந்து அப்படி கீழே விழுகுது, அப்படி வேரோட சரிஞ்சு விழுகுது. ரெண்டு மரங்களும் சரிஞ்சு விழும்போது அங்கேருந்து ரெண்டு தேவதைகள் தோன்றுறாங்க. யாரு, நலகுவீரன் மணிக்கிரீவன், ரெண்டு அற்புதமான தேவர்கள். அப்படியே குண்டலங்களோடையும் அப்படியே அழகான ராஜ உடையோடையும் அழகான கண்கள் கிரீடமெல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான அந்த ஒழிக்கக்கூடிய தேவ சரீரத்தோடு ரெண்டு இந்த குபேரனுடைய புதல்களும் தோன்றி கிருஷ்ணர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணா நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப தெய்வீகமானவர், ரொம்ப மங்களமானவர், உங்களை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அது மகா பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த அண்ட சராசரங்கள் படைப்பு காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முக்கியமான காரணம். நீங்கள் தான் முழுமுதற் கடவுள், நீங்கள் தான் ஆதி பகவான், நீங்கள் ஆதி அற்றவர், அந்தமற்றவர், எல்லையற்றவர், எல்லா காரணங்களும் காரணமானவர் அப்படின்னு மிக அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துகிறாங்க. யார் ரெண்டு பேரும், நலகுவீரன் மணிக்கிரீவன். ஸோ ரெண்டு பேரும் கிருஷ்ணர் இடத்துல தொடர்ந்து பிரார்த்தனையை செலுத்தி அவருடைய தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறாங்க. இந்த பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, ஏய் நலகுவீரா மணிக்கிரீவா, இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப கருணை வாய்ந்தவர், என்னுடைய பக்தன் நாரதருடைய கருணை உங்களுக்கு கிடைச்சது. ஸோ யார் ஒருத்தர் வந்து நாரதர் மாதிரி வைஷ்ணவருடைய கருணை கிடைக்குதோ அவருடைய பார்வைப்படுதோ அவங்க உடனடியாக எல்லா பௌதிக துன்பத்தையும் விடுபடுவாங்க, விடுபட்டு என்னோட மேலே தூய்மையான அன்பு பக்தி தூண்டு அடைவாங்க. ஸோ நாரதருடைய கருணையினால தான் நீங்கள் என்னுடைய வீட்டு முற்றத்தில் மரமாக இருந்தீங்க, என்னை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் ஆசீர்வதி சொல்கிறாரு, நீங்கள் திரும்ப உங்கள் தேவலோகத்தில் போங்க, இனி வந்து நீங்கள் எல்லா விதமான துன்பத்தையும் விடுபடுவீங்க, நீங்கள் என்னை வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இதுதான் மிக உன்னதமான ஒரு லீலை. ஸோ இந்த லீலையில் வந்துட்டு கிருஷ்ணாவுடைய கருணை அந்த நலகுவேரனுக்கு மணிகுவருக்கு எப்படி கிடைச்சிது, நாரதருடைய கருணையினால் கிடைச்சிது. ஸோ நாரத முனிவர் மாதிரி பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய கருணை நமக்கு இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக நம்ம இந்த பௌதிக துன்பத்தை கடந்துடலாம். அதனால தான் சில பிரபுபாதர் வந்து நமக்கு எண்ணற்ற புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, நமக்கு வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்துருக்காரு, பகவத்கீதை பாகவதத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காரு. சில பிரபுபாவுடைய கருணை அவருடைய வழிமுறையை நம்ம பின்பற்றி வந்தோன்னா நம்மளும் ரொம்ப சுலபமாக எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடலாம். பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம பகவான் மேலே தூய்மையான அன்பு வாழ்த்துக்கலாம். நம்ம திரும்பவும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் விடுபட்டு பகவானை நித்தியமான உலகத்தை அடையலாம். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணா சொன்ன மாதிரி, யார் ஒருத்தர் பற்றுதல் பயம் கோபம் இவத்திலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சண்டணிந்து பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர், இவ்வாறு அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். ஸோ இந்த நலகுவீரன் மணிக்கிரீவன் வந்துட்டு கிருஷ்ண பக்தரான நாரதுடைய சங்கம் கிடைச்சதுனால அவங்க வந்து இந்த பற்றுதல் பயம் கோபம் இதுலேருந்தா விடுபட்டு அவங்க கிருஷ்ணாவுடைய மிக உன்னதமான கருணையை பெற்றார், அன்பு பெற்றாங்க. அதனால் இந்த தாமோதரியை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம தொடர்ந்து பகவான் தாமோதர இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், யசோதா மாதா இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நாரத முனிவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் இந்த பௌதிக குணங்கள்லேருந்து விடுபடணும், இறப்பு இறப்புலேருந்து விடுபடணும். நம்ம வந்து இந்த அறியாமை பயம் கோபம் பற்றுதல் காமம் இதற்கு விடுபட்டு நமக்கு கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு கிடைக்கணும், கிருஷ்ணன் உள்ள முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, ஜெய் குரு மகாராஜ் கி, ஜெய் கோட் பிரிமா.